அத்தியாயம் ஆறு. இரண்டாம் தீட்சையின் அவசியம். ஸ்ரீல நாராயண மகாராஜா, நான் என் வகுப்புகளில் பக்தியின் உண்மையான அர்த்தத்தையும் மேலும் பக்தியின் மிகச்சிறிய அம்சமான சிரத்தையிலிருந்து ஆரம்பித்து பின்னர் எவ்வாறு படிப்படியாக முன்னேறி பக்தியை பெறலாம் என்பதையும் விளக்கியிருக்கிறேன். குரு பாதாஸ்ரயாவின் முக்கியத்துவத்தையும் பார்த்தோம். அப்போது இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் வெளியெழுந்தது. அதை நான் இப்போது விவரித்து விளக்க விரும்புகிறேன். இந்த மிக முக்கியமான விஷயத்தை நீங்கள் உங்கள் முழு கவனத்தையும் செலுத்தி கேளுங்கள். முதலில் ஸ்ரீபாத பத்மநாப மகாராஜா சர்ச்சையை ஆரம்பிப்பார். நான் அதற்கு பதிலளிக்கிறேன். ஸ்ரீபாத் பத்மநாப மகாராஜா, தற்போது காயத்ரி மந்திர தீட்சாவையும் ஹரிநாம தீட்சையையும் பற்றி ஒரு கேள்வி உள்ளது. சிலர் ஸ்ரீல பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவும் ஸ்ரீல பக்தி ரட்சக ஸ்ரீதர மகாராஜாவும் கூறியவைகளிலிருந்து தங்கள் கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். அவர்கள் தாங்கள் புரிந்து கொண்டதின் பேரில் ஹரிநாம தீட்சையே முழுமையானதுதான் என்றும், உலக மாயையில் சிக்கிய ஜீவன்களுக்கு அதைத் தவிர காயத்ரி மந்திர தீட்சா தேவையே இல்லை என்றும் கருத்து தெரிவிக்கின்றனர். நான் அவர்களது மேற்கோளை வாசிக்கிறேன். ஸ்ரீல மகாராஜா, அதற்கு விளக்கம் அளியுங்கள். முதலில் அவர்கள் 1973 ஆண்டு பாரிஸ் நகரத்தில் வைத்து ஸ்ரீல பிரபுபாதா ஒரு அரை கருத்தரங்கில் கூறியதை மேற்கோள் காட்டுகின்றனர். ஹரே கிருஷ்ண மகாமந்திர ஜபம். அதன்பின் ஒருவன் அதை தொடர்ந்து ஜபிக்கும்போது அவன் மேலும் பரிசுத்தமடைகிறான். அதன் பின்னர் இரண்டாவது தீட்சை காயத்ரி மந்திரம். ஸ்ரீ ஜீவ கோஸ்வாமியின்படி முதல் தீட்சையே போதுமானது. அதாவது ஹரே கிருஷ்ண மகா மந்திரம் மட்டுமே போதும். ஆனால் இன்னமும் பரிசுத்தப்படுத்துவதற்காக இரண்டாவது தீட்சாவான காயத்ரி மந்திரம் கொடுக்கப்படுகிறது. அது ஒரு மேற்கோள். பின்னர் அவர்கள் ஸ்ரீல பக்தி ரட்சக ஸ்ரீதர மகாராஜாவின் புத்தகமான ஸ்ரீ குருவும் அவரது கருணையும் என்ற நூலில் வருவதை காட்டுகிறார்கள். அவர் அதில், நாம் நாம பஜனை அல்லது பகவானின் புனித நாமங்களை வழிபடுவதற்கு உதவுவதற்காகத்தான் மந்திரத்தை பெறுகிறோம். இல்லாவிடில் அது ஒருபோதும் தேவையே இல்லை. இவ்வாறே அது தீர்மானிக்கப்படுகிறது. புனித நாமம் மட்டுமே ஒருவனுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கவல்லது. அது பூரணமானது, முழுவதுமானது. காயத்ரி மந்திரம் நம்மை நாம அபச்சாரத்திலிருந்தும் நாம ஜப தப்பு முறைகளிலிருந்தும் மூட்டமான சிந்தனையிலிருந்தும் நம்மை காக்க உதவுகிறது. காயத்ரி மந்திரம் நமக்கு இதுவரையிலும் மட்டும்தான் உதவிக்கு வருகிறது. இந்த இரண்டு மேற்கோள்களின் மூலம் சிலர் மாயையில் கட்டுண்ட ஜீவன்களுக்கு ஹரிநாம தீட்சை மட்டுமே போதுமென்றும் காயத்ரி மந்திர தீட்சை தேவையில்லை என்றும் கூறுகின்றனர். அது மட்டுமல்லாமல் ஸ்ரீல நாராயண மகாராஜா ஸ்ரீல பிரபுபாதாவும் ஸ்ரீல ஸ்ரீதர மகாராஜாவும் கூறியதை விடவும் வித்தியாசமாக கூறுகிறார் என்றும் கூறுகின்றனர். நான் ஸ்ரீல நாராயண மகாராஜா கூறிய இரண்டு மேற்கோள்களையும் வாசிக்கிறேன். முதலாவது மேற்கோள் அவரது கோயிங் பியாண்ட் வைகுந்தா என்ற நூலிலிருந்து வருகிறது. கோபால மந்திரமும் காம காயத்ரி மந்திரமும் இல்லாமல் வெறும் நாம சங்கீர்த்தனத்தின் மூலம் நமது சாதனா முழுமையடையுமா? இல்லை. ஏனென்றால் நாம சங்கீர்த்தனம் மட்டும் செய்தால் நம்மால் ஸ்ரீகிருஷ்ணரின் சுத்த நாமத்தை ஜபிக்க இயலாமல் போகும். இரண்டாவது மேற்கோள் அவரது ஸ்ரீ பஜன ரகசியா என்ற நூலிலிருந்து வருகிறது. எல்லாமே அங்கு உள்ளன. ஆனால் நாம் கிருஷ்ண நாமத்தை மட்டும் ஜபித்து அதை உணர முடியும் என்று எண்ணாதீர்கள். நாம் ஹரிநாமத்தையும் காயத்ரி மந்திரத்தையும் ஜபிக்க வேண்டும். நாம் ஹரே கிருஷ்ண மந்திரத்தில் உள்ள அனைத்தையும் அறிய வேண்டுமானால் காயத்ரி மந்திரத்தையும் ஜபிக்க வேண்டும். இப்போது நாம் ஸ்ரீல நாராயண மகாராஜாவிடம் இருந்து காயத்ரி மந்திர தீட்சாவுக்கும் ஹரிநாம தீட்சைக்கும் உள்ள சம்பந்தங்களை கேட்போம். அவர் தயவுடன் தகுந்த சாஸ்திர முடிவுகளுடன் அவற்றை நாம் ஒவ்வொருவரும் தெளிவாக புரிந்து கொள்ளுமாறு விளக்குவார். ஸ்ரீல நாராயண மகாராஜா, நீங்கள் அனைவரும் சர்ச்சை என்னவென்பதை புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இப்போது நீங்கள் என் பதிலை மிகவும் கவனமாக கேட்டு இந்த மேற்கோள்களை எவ்வாறு சரியாக சம்பந்தப்படுத்துவது என்று பாருங்கள். யாரோ தீட்சை தேவையில்லை என்ற தனது கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அவர்கள் மறைமுகமாக கீழ் வருவதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். தீக்ஷா புரஷ்சர்யா விதி அபேக்ஷா நாக்கரே ஜிக்வா ஸ்பர்சே ஆச்சண்டாள சபாரே உத்தாரே. ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிருத்தா மத்திய லீலா 15:108. தீக்ஷாவின் முன்னால் ஒருவன் அதற்கு வேண்டிய எந்தவிதமான செயல்களையும் செய்ய தேவையில்லை. அவன் வெறுமனே புனித நாமத்தை உதரத்தால் உச்சரித்தால் போதும். இப்படி செய்தே ஒரு தாழ்ந்த சண்டாள குலத்திலுள்ள ஒருவன் கூட முக்தி அடைந்து விடுவான். புனித நாமம் அதற்கு தாராளமாக போதும். புனித நாமம் மிகவும் சக்தி வாய்ந்தது. அது எந்தவிதமான ஆசைகளையும் திருப்திப்படுத்தும். அந்த நாமம் பிரஜ பிரேமையை கூட அளிக்கும். அப்படியானால் ஏன் நாம் தீட்சை எடுக்க வேண்டும்? அந்த இதழில் என்னுடைய வார்த்தையையும் பிரபூஜ்ய சரண பக்தி ரக்ஷக ஸ்ரீதர மகாராஜா மற்றும் ஸ்ரீல பக்தி வேதாந்த சுவாமி மகாராஜாவின் வார்த்தைகளையும் கூடவே போட்டிருப்பதால் நான் அவற்றை சமரசம் செய்து வைக்க விரும்புகிறேன். தீக்ஷா புரஷ்சர்யா என்ற தீக்ஷாவின் முன்னால் செய்யப்படும் விதிமுறைகள் உண்மையிலேயே தேவையில்லாததுதான். ஆனால் இந்த சுலோகத்தின் முக்கியமான உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரா பிரபுபாதா அர்ச்சன தீபிகா என்ற விக்கிரக வழிபாடுகளின் விதிமுறைகளை கூறும் நூலை எழுதியுள்ளார். அதில் அவர் ஹரிநாமமே ஸ்ரீகிருஷ்ணா ஸ்ரீராதாவின் பாகவத ஸ்வரூபம் என்று விளக்கியுள்ளார். மேலும் இதே காரணத்துக்காகத்தான் ஸ்ரீ சிக்ஷாஷ்டாகாவிலும் பரம் விஜயத்தே ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம் என்று வருகிறது. ஸ்ரீகிருஷ்ணரின் நாமங்களை ஜபித்தும் மனத்தில் எப்போதும் கொண்டால் எல்லா நிறைவுகளும் பிரஜ பிரேமை மற்றும் ஸ்ரீராதா தாசியம் கூட கிடைக்கலாம். ஆனால் ஒரு சாதகன் தன் முதன் நிலையிலிருந்து புனித நாமங்களை உச்சரிக்கும் போது அது முழுக்கவும் அபராதத்தையும் மற்றும் அனர்த்தங்களான லயம், தூக்கம், விக்ஷேபா, கவனமில்லாமல் மனம் ஓடுதல், அப்பிரதிபத்தி, ஆன்மீக விஷயங்களில் மனமின்மை போன்றவைகளையே கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட ஒருவன் ஒருபோதும் சுத்த நாமத்தை உச்சரிக்க முடியாது என்பது உத்தரவாதம். மாறாக அவனது உச்சரிப்பு நாம அபராதங்களை கொண்டிருக்கும். தீக்ஷா சம்ஸ்காரம் எடுத்த பின்னர் மட்டுமே அவனால் சுத்த நாமத்தை உச்சரிக்க முடியும். ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமி தன் பக்தி சந்தர்பா என்ற நூலில் தீக்ஷாவை பற்றி குறிப்பிட்டுள்ளார். திவ்யம் ஞானம் யதோ தத்யாத் குர்யாத் பாபஸ்ய சங்க்ஷயம் தஸ்மாத் தீக்ஷேதி சா ப்ரோக்தா தேசிகைஸ்தத்வ கோவிதை. தீக்ஷாவினால் ஒருவன் தன் பாபச் செயல்களால் வரும் கர்ம பலன்களை அழித்துவிட்டு தன் ஆத்ம ஞானத்தில் விழிக்கிறான். புனித சாஸ்திரங்களை படித்து அவற்றை நன்கு அறிந்த ஒரு மேதை இந்த தீக்ஷா முறையை பற்றி அறிவான். மூலம் சைத்தன்ய சரிதாமிருத்தா மத்திய லீலா 15:108 விளக்க உரையிலிருந்து. காயத்ரி மந்திரம் ஒருவனுக்கு திவ்ய ஞானம், ஆத்ம அறிவு மற்றும் கிருஷ்ண தத்துவம், ஜீவ தத்துவம், கிருஷ்ண சம்பந்தம் அனைத்தையும் கொடுக்கிறது. ஆனால் அனர்த்தங்கள் நிறைந்திருக்கும் ஒருவன் ஜபிக்கும் நாமத்தால் இந்த சம்பந்தங்களை பெற இயலாது. மேலிருந்து கீழ்வரையிலும் நம் அனைத்து ஆச்சாரியார்களுமே நாம் நம் பாபச் செயல்களின் பலன்களிலிருந்து விடுபட்டு அனர்த்தங்கள் அனைத்தும் நிவர்த்தி பெற்று அபராதங்கள் அனைத்தும் நீக்கப்பெற்று சுத்தமான நாமத்தை உச்சரிக்க வேண்டுமானால் நாம் கண்டிப்பாக தீக்ஷா பெற்றே ஆக வேண்டும் என்று கூறியிருக்கின்றனர். தீக்ஷா, தி என்றால் திவ்ய ஞானம் அல்லது நமக்கும் கிருஷ்ணருக்கும் உள்ள சம்பந்த ஞானம். ஷா என்றால் பாவங்கள், அபராதங்கள் மற்றும் அனைத்து விதமான அழுக்குகளையும் கழுவுதல் என்று அர்த்தம். எனவே தீக்ஷா விதானா மிகவும் அவசியம். தீக்ஷா சம்ஸ்காரம் இல்லாவிடில் ஒருவனுக்கு தனக்கும் ஸ்ரீகிருஷ்ணருக்கும் உள்ள சம்பந்தம் வெளிப்பட முடியாது. அவனால் சுத்த நாமத்தை உச்சரிக்க இயலாது. எனவே தீக்ஷா எடுக்க வேண்டியது மிகவும் முக்கியம். ஸ்ரீல சனாதன கோஸ்வாமி தன் ஸ்ரீ ஹரிபக்தி விலாசம் என்ற நூலில் கீழ்வருவதை எழுதியுள்ளார். யதா காஞ்சன தாம் யாத் காம்ஸ்யம் ரசவித்தானதஹ ததா தீக்ஷா விதானேன த்விஜத்வம் ஜாயதே நிர்ணாம். வெண்கலம் பாதரசத்தின் சேர்க்கையால் எவ்வாறு தங்கமாக ஆகிறதோ அதேபோல் தீக்ஷாவினால் ஒருவன் பிராமணன் ஆகிறான். வெண்கலம் பாதரசத்துடன் முறையாக சேரும்போது அது தங்கமாகிவிடுகிறது. அதேபோல் தீக்ஷா என்ற முறையினால் நம் புனித நாம ஜபம் பரிசுத்தமாக அமையும். தீக்ஷை இல்லாவிடில் அது சாத்தியமாகாது. தீக்ஷா மந்திரம் தேவையில்லை என்றால் பின் ஏன் ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரா பிரபுபாதா இரண்டாவது தீட்சையை ஸ்ரீல கௌர கிஷோரதாச பாபாஜி மகாராஜாவிடமிருந்து எடுத்தார்? ஏன் அவர் தனது சிஷியர்களுக்கும் அவ்வாறு தீட்சா அளித்தார்? அவரிடமிருந்து பரமபூஜ்யபாத ஸ்ரீல ஸ்ரீதர கோஸ்வாமி மகாராஜாவும் கூட தீட்சை எடுத்துக்கொண்டார். தீட்சா தேவையில்லை என்றால் ஏன் ஸ்ரீல பிரபுபாதா பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரா தன் சிஷியர்களுக்கு தீட்சா வழங்கினார்? அதை ஏன் அவரது சிஷியர்களும் ஏற்றுக்கொண்டனர்? அது மட்டுமல்ல, பிரம்மதேவர் கூட ஸ்ரீ கிருஷ்ணரிடமிருந்து காமகாயத்ரியையும் கோபால மந்திரத்தையும் பெற்றுக்கொண்டார். பின்னர் பிரம்மா தீட்ச மந்திரத்தை ஸ்ரீ நாரத ரிஷிக்கு கொடுத்தார். நாரத முனிவர் அதை தன் எத்தனையோ சிஷியர்களுக்கும் வழங்கினார். நாரத முனிவர் துருவ மகாராஜாவுக்கு வெறும் ஹரிநாமத்தை மட்டும் வழங்கவில்லை, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்ற தீட்ச மந்திரத்தையும் அளித்தார். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு முதல் தீட்சையில் ஸ்ரீ ஈஸ்வர பூரிபாதாவிடமிருந்து ஹரிநாமத்தை பெற்றார். பின்னர் நாம ஜபத்தை சுத்தமாக்க கோபால மந்திரத்தை அளித்தார். கோபால மந்திரம் ஆன்மீகமானது, எப்போதும் நிரந்தரமானது. அது நமக்கு ஸ்ரீ கிருஷ்ணரிடம் கோபிஜன வல்லபா என்ற சம்பந்தத்தை கொடுக்கிறது. நாம் இந்த எல்லா உண்மைகளையும் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம் பரம்பரையில் உள்ள எல்லா ஆச்சாரியார்களுமே தீட்ச மந்திரத்தை பெற்றுள்ளனர். மாயாவில் கட்டுண்ட ஜீவன்களுக்கு ஹரிநாமம் மட்டும் போதும் என்று வாதிக்கும் எவராவது நம் குரு பரம்பரையில் தீட்சை பெறாத எந்த ஒரு குருவையாவது குறிப்பிட முடியுமா? ஸ்ரீல கௌர கிஷோரதாச பாபாஜி மகாராஜா, ஸ்ரீ பக்தி வினோத தாக்கூரா, ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரா, ஆறு கோஸ்வாமிகள் அனைவருமே இரண்டாவது தீட்சை எடுத்திருந்தார்கள். ஸ்ரீல பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவும் கூட தீட்சை எடுத்திருந்தார். தீட்சா எடுப்பது தேவையில்லை என்று அவர்கள் நினைத்தால் பின் அதை ஏன் எடுத்தார்கள்? நீங்கள் இதன் உள்ளுண்மையை அறிந்து கொள்ள வேண்டும். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு, ஸ்ரீ நித்யானந்த பிரபு, ஸ்ரீ அத்வைத ஆச்சாரியா, ஸ்ரீ கதாதர பண்டிதா, ஸ்ரீ ஈஸ்வரபூரி, ஸ்ரீ மாதவேந்திரபூரி அனைவர்களும் தீட்சை எடுத்தவர்கள். பின் ஏன் நாம் எடுக்கக்கூடாது? ஏன் அது முக்கியமானது அல்ல? அது முக்கியமானது அல்ல என்றால் பின்னர் ஏன் ஸ்ரீ சனாதன கோஸ்வாமி தன் ஸ்ரீ ஹரிபக்தி விலாசா என்ற நூலில் அதை பற்றி எழுத வேண்டும்? இதை பற்றி ஸ்ரீ கோபாலபட்ட கோஸ்வாமியும் ஏன் எழுத வேண்டும்? அவர் அதை பிரயோஜனமற்றது என்றா கூறியிருக்கிறார்? தீட்சை தேவையில்லை என்று கூறுபவர்களால் இந்த வினாக்களுக்கு நூறோ லட்சக்கணக்கான வருடங்கள் ஆனாலும் பதிலளிக்க இயலாது. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தீட்சை எடுத்தார். அவர் கடவுள்களுக்கும் கடவுள். ஸ்ரீ ராதாவும் ஸ்ரீ கிருஷ்ணரும் சேர்ந்த சொரூபம். இருந்தாலும் அவர் கயாவுக்கு சென்று தீட்சை பெற்றுக்கொண்டார். இதை அவர் காசியில் கூடியிருந்த பெரும் சந்நியாச குழுவினிடம் கூட கூறியிருக்கிறார். அவர்கள் மகாபிரபுவிடம், ஓ, நீர் ஒரு இளம் ஆனால் தகுதி நிறைந்த சந்நியாசி. நீர் வேதாந்தங்களை கேட்காமல் ஏன் எப்போதும் ஆடியும் பாடியும் தரையில் விழுந்து உருளவும் செய்கிறீர்? ஒரு சந்நியாசி இப்படி ஆடவும் பாடவும் கூடாது என்று கூறினர். அதற்கு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு, தன்னுடைய குரு பரம்பரையை பற்றி கூறி பதிலளித்தார். தனது குருவான ஸ்ரீ ஈஸ்வரபூரி பாதாவை பற்றி கூறி, குருமோரா மூர்க்க தேகி, என் குரு மகாராஜா என்னிடம், நான் ஒரு முட்டாள் அறிவில்லாதவன், ஆதலால் வேதாந்தங்களை படிக்க எனக்கு தகுதியே இல்லை என்று கூறிவிட்டார். அதற்கு பதிலாக நான் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபித்து கொண்டே இந்த சுலோகத்தை எப்போதும் ஞாபகத்தில் வைத்திருந்தால் போதும் என்று கூறிவிட்டார். ஹரேர் நாம ஹரேர் நாம ஹரேர் நாமைவ கேவலம் கல்லோ நாஸ்தி ஏவ நாஸ்தி ஏவ நாஸ்தி ஏவ கதிரன்யதா. இந்த கலியுலகத்தில் ஒருவன் ஆத்ம விடுதலை அடைய ஸ்ரீஹரியின் புனித நாமங்களை ஜபிப்பதை விட வேறு எந்த வழியும் இல்லை. புனித நாமங்களை ஜபிப்பதை விட வேறு எந்த வழியும் இல்லை. புனித நாமங்களை ஜபிப்பதை விட வேறு எந்த வழியும் இல்லை. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தன் குருவிடமிருந்து சந்நியாசம் மட்டும் எடுக்கவில்லை, அவர் இரண்டாவது தீட்சையான கோபால மந்திரத்தையும் பெற்றார். நமது பரம்பரையில் ஒருவனது நாம ஜபங்கள் பரிசுத்தமாக இருப்பதற்காகவும் தனக்கும் ஸ்ரீகிருஷ்ணருக்கும் உள்ள தொடர்பை ஏற்படுத்துவதற்காகவும் ஸ்ரீகிருஷ்ணரே கருணையுடன் தன் புனித நாமமாக தோன்றிய கோபால மந்திரத்தை ஹரிநாமத்துடன் தீக்ஷாவாக வழங்குகிறோம். மகாபிரபுவின் காலத்துக்கு முன்னர் கோபால மந்திரம் மட்டுமே வழங்கப்பட்டது. பின்னர் சைத்தன்ய மகாபிரபுக்கு பின்னர் தோன்றிய ஸ்ரீல தியானசுந்தர கோஸ்வாமியும் ஸ்ரீல கோபாலகுரு கோஸ்வாமியும் இப்போது நாம் கடைபிடிக்கும் விதிமுறைகளை வழங்கினார்கள். அவர்கள் பிரம்ம காயத்ரி, குரு மந்திரம், குரு காயத்ரி, கௌர மந்திரம், கௌர காயத்ரி, கிருஷ்ண மந்திரம் அதாவது கோபால மந்திரம், கடைசியில் காம காயத்ரி, இவை அனைத்தையும் கொடுத்தார்கள். இவ்வாறு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் சகாவான வக்ரேஸ்வர பண்டிதரின் சிஷியனான ஸ்ரீல கோபால குரு கோஸ்வாமி ஆரம்பித்த முறையையே நாம் இப்போதும் பின்பற்றுகிறோம். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தன் குருதேவர் அவருக்கு கூறியதை நமக்கு சொல்கிறார். கிருஷ்ண மந்திர ஜப சதா எய் மந்திர சாரா, நீ எப்போதும் இடைவிடாமல் ஸ்ரீகிருஷ்ணரின் புனித நாமங்களை ஜபிக்க வேண்டும். இதுவே எல்லா மந்திரங்களிலும் மற்றும் அனைத்து வேத சாஸ்திரங்களிலும் உள்ள சாரமாகும். கிருஷ்ண மந்திர ஹைதேஹபே சம்சார மோசனா கிருஷ்ண நாம ஹைதே பாபே கிருஷ்ணேர சரணா. ஒருவன் ஸ்ரீகிருஷ்ணரின் புனித நாமத்தை ஜபித்தால் அவன் பிறப்பு இறப்புக்களிலிருந்து விடுபடுகிறான். ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபித்தால் ஒருவன் உண்மையிலேயே ஸ்ரீகிருஷ்ணரின் கமல பாதங்களை கண்டுவிடலாம். புனித நாமங்களை அபராதங்கள் விளைவிக்காமல் ஜபிப்பது தீட்சை முறையை பொறுத்ததல்ல, ஆனால் அந்த நாமம் சுத்த நாமமாக இருக்க வேண்டும். அது எவ்வாறு சுத்த நாமமாக கிடைக்கும்? தீக்ஷா முறையின் வழியாக மட்டுமே அது முடியும், வேறெந்த வகையாலும் முடியாது. புனித நாமம் பரிசுத்தமானதல்ல என்று அதற்கு அர்த்தமல்ல. ஒருவன் சுத்த பக்தனாக இல்லாமல் இருந்தால் அவனால் புனித நாமங்களை சுத்தமாக ஜபிக்க முடியாது என்று அர்த்தம். அவனால் அந்த நாமத்தைப் போல் ஒலிக்கும் சப்தங்களை மட்டும்தான் உண்டு பண்ண முடியும். அவனால் ஒன்றிலோ நாம அபராதங்களுடன் வெறும் வார்த்தைகளை மட்டும் ஜபிக்க முடியும், அல்லது வெளித்தோற்றத்தில் ஜபிப்பது போல் தோற்றமளிக்க முடியும். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சுத்த நாமத்தை ஜபித்தார். எனவே அவரால் தன் குருதேவரிடம் அதை பற்றி கூற முடிந்தது. கிபா மந்திரதிலா கோஷானி கிபா தாரபலா ஜபிதே ஜபிதே மந்திர கரில பாகலா கிபா மந்திரதிலா கோஷானி கிபா தாரபலா ஜபிதே ஜபிதே மந்திர கரில பாகலா கிபா மந்திரதிலா சுஷிலா, என் அன்பு ஆண்டவா, நீவர் எந்த விதமான மந்திரத்தை எனக்கு கொடுத்தீர்? அந்த மகா மந்திரத்தை ஜெபித்து நான் பைத்தியமாகவே ஆகிவிட்டேன். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சந்நியாசிகளிடம், நான் ஏன் இப்படி ஆடியும் பாடியும் தரையில் புரள்கிறேன் என்று கேட்கிறீர்கள்? காரணம் என்னவென்று கேளுங்கள். என் குருதேவர் எனக்கு தீக்ஷா வழங்கும்போது அவர் எனக்கு ஹரிநாமத்தையும் கோபால மந்திரத்தையும் கொடுத்து ஜபித்தே ஜபித்தே மந்த்ரா என்று உபதேசித்தார் என்று கூறினார். இங்கே சைத்தன்ய மகாபிரபு ஹரிநாமமான மகா மந்திரத்தை மட்டும் பெற்றிருந்தால் மந்த்ரா என்ற வார்த்தையை உபயோகப்படுத்தியிருக்க மாட்டார். மந்த்ரா என்பது இங்கே கோபால மந்திரம் அல்லது காம காயத்ரி மந்திரத்தை குறிக்கிறது. அவர் முதலில் ஹரிநாமத்தையும் அதன் பின் கோபால மந்திரத்தையும் பெற்றார். ஜபித்தே ஜபித்தே மந்திர கரில பாகலா, இது என்னை பித்து பிடித்தவனைப் போல் ஆக்கிவிட்டது. கிருஷ்ணநாம கிருஷ்ண மந்திர மகா மந்திரமும் கோபால மந்திரமும் இவை என்னை பைத்தியம் பிடித்தவனைப் போல் ஆக்கிவிட்டது என்று கூறுகிறார். எவர் ஒருவர் கோபால மந்திரத்தையும் காம காயத்ரி மந்திரத்தையும் எப்போதும் நினைவில் கொண்டு தியானிக்கிறார்களோ அவர்களுக்கு உடனடியாக ரதி என்ற பாவபக்தி இதயத்தில் புகுந்து விடுகிறது. ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிர்தா அந்தியலீலை 492 இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. தீக்ஷா காலே பக்த கரே ஆத்ம சமர்ப்பணா செய் காலே கிருஷ்ணதாரே கரே ஆத்ம சமா. தீக்ஷாவின் போது ஒரு பக்தன் தன்னை முழுவதுமாக ஸ்ரீகிருஷ்ணரின் சேவைக்காக அர்ப்பணிக்கும் போது அந்த பக்தனை ஸ்ரீகிருஷ்ணர் தன்னை போல் பாவித்து எடுத்துக்கொள்கிறார். முதல் தொடக்க தீட்சை ஹரிநாமம் மட்டுமே. இரண்டாவது தீட்சைதான் தீக்ஷா என்று அழைக்கப்படுகிறது. ஆத்ம சமர்ப்பணம் என்ற இரண்டாவது தீட்சாவில் ஒரு சிஷ்யன் முழுவதுமாக தன் குருதேவரின் காலடிகளில் சரணடைகிறான். செய்காலே அந்த சமயம் ஸ்ரீகிருஷ்ணர் அவனுக்கு தன் காலடிகளை தஞ்சமாக கொடுக்கிறார். அதன்பின் அவர் அந்த சிஷ்யனிடம் ஆத்மசம அதாவது மிகவும் நெருங்கியவராகவும் நேசமானவராகவும் ஆகிறார். வைஷ்ணவ விதிமுறைகளின்படி ஒருவன் ஒரு பிராமணரிடமிருந்து மட்டுமே தீட்சையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஸ்ரீ ஹரிபக்தி விலாசத்தில் விஷ்ணு யாமலாவில் ஸ்ரீ சங்கரர் தன் மனைவியான பார்வதியிடம் கீழ்வருமாறு கூறுகிறார். தீக்ஷித்தஸ்ய வாஹமொரு அதீக்ஷித்தஸ்ய வாஹமொரு கிருத்தம் சர்வம் நிரர்த்தகம் கிருத்தம் சர்வம் நிரர்த்தகம் பசுயோனிம் அவாப்னோதி பசுயோனிம் அவாப்னோதி தீக்ஷாபிரஹிதோ ஜன தீக்ஷாபிரஹிதோ ஜன அதீக்ஷித்தஸ்ய வாமரு. ஓ வாமரு, ஓ அழகுள்ள பார்வதியே, ஒருவன் தீக்ஷா எடுக்காமல் செய்யும் சாதனா பஜனை பூஜை அனைத்தும் வீணே. அவற்றால் எந்தவிதமான பிரயோஜனமும் இல்லை. அப்படி சரியாக தீட்சா பெறாதவர்கள் அனைவரும் பற்பல மிருகப் பிறவிகளையே எடுக்கின்றனர். ஸ்ரீல ரூப கோஸ்வாமி எழுதிய பத்தியாவளி என்ற நூலில் ஹரிநாமத்தை வெறுமனே நாக்கை தொட்டு உச்சரித்தாலே போதும், அது எல்லாவற்றையும் கொடுக்கும் சக்தியுள்ளது என்று எழுதியுள்ளார். ஆக்ருஸ்திஹி கிருத்த சேத்தசாம் சுமனசாம் உச்சாத்தனம் சாம்ஹசாம் ஆச்சந்தாலம் அமுக்கலோக்கசுலபோ வஸ்யஸ்ச முக்தி ஸ்ரீயஹாம் நோ தீக்ஷாம் நச சத்க்ரியாம் நச புரச்சர்யாம் மனாகிக்ஷதே மந்த்ரோஹ்யம் ரசனாஸ்பிருகேவ பலதி ஸ்ரீகிருஷ்ணநாமாத்மகஹ. ஸ்ரீகிருஷ்ணரின் கவரும் குணம் எத்தனையோ சாதுக்களையும் மகான்களையும் இழுத்துள்ளது. அது எல்லா பாவ விளைவுகளையும் அழிக்கிறது. அது பேச முடியாத ஊமையை கூட காக்கிறது. அது மிகவும் சக்தி வாய்ந்தது. அது எல்லோருக்கும் எப்போதும் கிடைப்பது. சண்டாளன் முதலான எந்த விதமான கீழ்நிலையில் இருக்கும் ஒருவனுக்கும் கூட அது கிடைக்கிறது. ஸ்ரீகிருஷ்ணரின் புனித நாமம் முக்தியின் ஐஸ்வர்யம். அது ஸ்ரீகிருஷ்ணருக்கு சமம். ஒருவன் தன் நாவால் அவரது புனித நாமத்தை உச்சரித்தாலே போதும், உடனடியாகவே அதன் பலன் வந்துவிடுகிறது. அவற்றை உச்சரிக்க எந்தவிதமான தீட்சையோ புண்ணிய காரியங்களோ அல்லது புரச்சரியா என்ற தீட்சாவின் முன்னால் கடைபிடிக்கப்படும் விதிமுறைகள் கூட தேவையில்லை. புனித நாமம் அவை எவற்றிற்காகவும் காத்து கொண்டிருப்பதில்லை. அது சுயமாகவே முழுமையானது. ஆனால் ஒருவன் சுத்தமாக ஜெபிக்கவில்லை என்றால் இவையெல்லாம் நடக்குமா? இந்த கேள்வியைத்தான் இங்கே எல்லோரும் எழுப்பியுள்ளனர். இது தீட்சை இல்லாமல் நடக்குமா? ஹரிபக்தி விலாசத்தில் கீழ்காணும் ஸ்லோகங்கள் வருகின்றன. வினாயேன சித்தக்ஷ்யான் மந்த்ரோவர்ஷக்ஷதைரபி கிருத்தேன ஏன லபத்தே சாதகோ வாஞ்சிதம் பலம். புரச்சரணசம்பன்னோ மந்த்ரோஹி பலத்தாயகஹ அதஹ புரஷ்க்ரியாம் குர்யாத் மந்த்ரவீத் சித்திகங்க்ஷயா. புரஷ்க்ரியாஹி மந்த்ராணாம் பிரதானம் வீரியம் உச்யதே வீரியஹீனோ யதாதேஹி சர்வகர்மஷு நக்ஷமஹ புரச்சரணஹீனோஹி ததா மந்த்ரஹ ப்ரகீர்த்திதஹ.
ஒருவன் புரச்சரியா போன்ற சடங்குகளை கடைபிடிக்காமல் இந்த மந்திரத்தை நூற்றுக்கணக்கான வருடங்கள் ஜபித்தாலும் அவனால் முழுமையை அடைய முடியாது. ஆனால் புரச்சரியா விதிகளை சரியாக கடைபிடித்தவனால் மிகவும் எளிதாக வெற்றியை அடைய இயலும். எனவே ஒருவன் தன் சிக்ஷை பூரணமாக முழுமை அடைய வேண்டும் என்று விரும்பினால் அவன் முதலில் புரச்சரியா சடங்குகளை கண்டிப்பாக செய்ய வேண்டும். ஒருவன் மந்திரத்தை வெற்றிகரமாக ஜபிப்பதற்கு புரச்சரியா விதிகள் உயிர் சக்தி போன்றது. உயிர் சக்தி இல்லாமல் ஒருவனால் எதுவும் செய்ய இயலாது. அதேபோல் புரச்சரியா விதி என்ற உயிர் சக்தி இல்லாமல் எந்த மந்திரமும் பூரணம் அடைய முடியாது. ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிருதா மத்திய லீலா 15:108 ஸ்ரீல பிரபுபாதா அளித்த விளக்க உரையிலிருந்து. இந்த விஷயத்தில் இன்னமும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதையும் கரைத்து விடுவதற்கு ஸ்ரீல ஜீவகோஸ்வாமி ஒரு சுலோகத்தை எழுதியுள்ளார். அவரது பக்தி சந்தர்ப்பா என்ற நூலில் விக்கிரக வழிபாட்டையும் தீக்ஷா சடங்கையும் பற்றி கீழ்வருமாறு கூறியுள்ளார்.
அவசியகத் ஆவாசியகத்வம் நாஸ்தி தத்வினாபி ஷரணாபத்யாதீனாம் ஏகத்தரேனாபி புருஷார்த்தசித்தேர் அபீஹி தத்வாத் ததாபி ஸ்ரீ நாரதாதி வர்த்தமானுசரபீ ஸ்ரீ பகவதா சஹசம்பந்தா விசேஷம் தீக்ஷாவிதானேன ஸ்ரீகுரு சரணசம்பாதிதம் சிக்கீர்ஷத்பிஹி கீர்த்தியாயாம் தீக்ஷாயாம் அர்ச்சனம் அவசியம் க்ரியேத்தைவ யத்யப்பி ஸ்வரூபத்தோ நாஸ்தி ததாபி ப்ராயஹ ஸ்வபாவதோ தேஹாதி சம்பந்தேன கதர்ய சீலானாம் பிக்ஷிப்த சித்தானாம் ஜனானாம் தத்தத் சங்கோச்சிகரணாய ஸ்ரீமத் ரிஷி பிரவிருத்திபீர் அத்ரார்ச்சன மார்கே க்வசித் க்வசித் காசித் காசின் மரியாதா ஸ்தாபிதாஸ்தி.
ஸ்ரீமத் பாகவதத்தின்படி எவ்வாறு பஞ்சராத்திராவில் குறிப்பிடப்பட்டுள்ள சில விதிமுறைகளை கடைபிடிக்க தேவையில்லையோ அதேபோல்தான் விக்கிரக வழிபாடும் உண்மையில் தேவையே இல்லை. ஸ்ரீமத் பாகவதத்தின்படி ஒருவன் விக்கிரக வழிபாடு எதுவுமே செய்யாமல் தன்னை முழுவதுமாக பகவானின் திருவடிகளில் சரணடைவது போன்ற பக்தியின் மற்ற அங்கங்களை பின்பற்றி தன் வாழ்வில் பூரண வெற்றியை அடைய முடியும். இருந்தாலும் ஸ்ரீ நாரதரையும் அவரது வழிமுறையில் வந்த மகான்களையும் பின்பற்றும் வைஷ்ணவர்கள் தாங்கள் பகவானிடம் சொந்தமான நெருங்கிய உறவு வைத்து கொள்ள ஆசைப்படுகின்றனர். அதனால் அவர்கள் ஒரு முறையான பரம்பரையில் வரும் குருவினிடம் தீட்சை எடுக்கும்போது சம்பிரதாயப்படி விக்கிரக வழிபாட்டையும் ஆரம்பிக்கின்றனர். விக்கிரக வழிபாடு உண்மையிலேயே தேவையில்லை என்றாலும் உலக மாயையில் இருக்கும் பெரும்பாலானவர்களுக்கு அப்படிப்பட்ட வழிமுறைகள் தேவைப்படுகின்றன. நாம் அவர்களது உடல் மற்றும் சிந்தனைகளை கவனித்தோமானால் அவர்களது குணம் நடத்தைகள் எல்லாம் அசுத்தமாகவும் தங்கள் மனம் எப்போதும் கலங்கிக் கொண்டே இருப்பதையும் பார்க்கலாம். எனவே அதை சரிப்படுத்த வேண்டி மகா முனிவரான நாரதர் போன்றவர்கள் வெவ்வேறு காலங்களில் தோன்றி விதம் விதமான விதிமுறைகளினால் விக்கிரக வழிபாடுகள் செய்வதை வலியுறுத்தினார்கள். ஸ்ரீ சைத்தன்ய சரித்தாமிருத்த மத்திய லீலை 15:108 விளக்கத்திலிருந்து. வெறுமனே நாக்கினால் தொட்டு கிருஷ்ண நாமத்தை கூறினால் போதும், அந்த புனித நாமம் கிருஷ்ண சேவை, ராதா சேவை, இப்படி எல்லா விதமான பூரணங்களையும் கொடுத்துவிடும். ஆனால் அதே சமயம் ஸ்ரீல ஜீவகோஸ்வாமி மிகவும் தெளிவாக இந்த சுலோகத்துக்கு கொடுத்துள்ள விளக்கத்தை ஒருவன் தன் இதயத்தில் எப்போதும் தொடர்ந்து நினைக்க வேண்டும். அவரது பக்தி சந்தர்ப்பா என்ற நூலில் கீழ்கண்ட சுலோகத்தை எழுதியுள்ளார்.
த்விஜானாமனுபேதானாம் ஸ்வகர்மாத்யயநாதிஷு யத்தாதிகாரோ நாஸ்திஹ ஸ்வச்சோபனயநாதனு ததாத்ரா தீக்ஷிதானாம் து மந்திரதேவார்ச்சனாதிஷு நாதிகாரோஸ்தி அத குர்யாத் ஆத்மானம் சிவசம்ஸ்துதம்.
ஒருவன் பிராமண குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கூட முறையாக தீட்சா எடுத்து பூணூலை ஏற்காமல் அவன் வேதச் சடங்குகளை செய்ய முடியாது. அவன் பிராமண குடும்பத்தில் பிறந்தும் கூட தீட்சா எடுத்து பூணூலை தரித்த பின்னர் மட்டுமே உண்மையில் அவன் பிராமணனாகிறான். ஒருவன் இப்படி பிராமணனாக தீட்சா எடுக்காமல் பகவானின் புனித நாமத்தை சரியாக வழிபட முடியாது. ஸ்ரீ சைத்தன்ய சரித்தாமிருத்தா மத்திய லீலா 15:108. வெறுமனே ஒருவன் கிருஷ்ண நாமத்தை தன் நாக்கில் தொட்டவாறே கூறினால் மட்டும் போதும், அவனுக்கு எல்லாம் கிடைக்கும் என்பது வாஸ்தவம்தான். ஆனால் மாயையில் உழலும் ஒருவனின் பூத நாக்கால் ஆன்மீக வடிவமான புனித நாமத்தை தொட முடியாது.
அத்த ஸ்ரீ கிருஷ்ணநாமாதி நபேவத்கிராஹ்யம் இந்த்ரியை சேவோன்முக்கேஹி ஜிக்வாதோ ஸ்வயம் ஏவ ஸ்புரதியதா.
பக்தி ரசாமிருத்த சிந்து 1:2:234. ஒருவன் தன் பூத இந்திரியங்களால் பகவானின் ஆத்ம வடிவமான புனித நாமத்தையோ அவரது ரூபத்தையோ அவரது செயல்களையோ அவரது லீலைகளையோ அறியவே முடியாது. ஆனால் அவன் உண்மையிலேயே பக்தி சேவைகள் மூலம் தன் நாவால் ஜபித்தால் அவனுக்கு பகவான் தன்னை வெளிப்படுத்துகிறார். ஸ்ரீ நாரத முனிவரும் முந்தைய ஆச்சாரியார்களான பிரம்மா, சனக்கா, சனந்தனா, சனாதனா, சனத்குமாரா இவர்கள் அனைவருமே தீட்சை எடுத்துக்கொண்டனர். ஒருவன் தீட்சை எடுத்த பின்னர் சாதன பஜனைகள் செய்து தன் இஷ்ட தேவங்களான ஸ்ரீராதாவையும் ஸ்ரீ கிருஷ்ணரையும் வழிபடுகிறான். ஸ்ரீல ஜீவகோஸ்வாமி எழுதியதன்படி ஒருவன் தீட்சை எடுக்காவிட்டால் அவனுக்கு ஸ்ரீ கிருஷ்ணரிடம் எந்த சம்பந்தமும் இருக்காது. தாசியம், சாக்கியம், வத்சல்யம், மதுரியா எதுவுமே கிடையாது. தீட்சா இல்லாமல் இது எதுவுமே சாத்தியமாகாது. நம் சம்பிரதாயத்தின்படி ஒருவன் கோபால மந்திரத்தில் வரும் கோபிஜன வல்லபாய என்பதை உச்சரித்தால் மட்டுமே அவனுக்கு சம்பந்த ஞானம் வரும், இல்லாவிட்டால் அது வராது. இதே சுலோகத்துக்கு ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரா விளக்க உரை எழுதியுள்ளார். அதில் அவர் இவ்வாறு தெளிவாக கூறுகிறார். ஒருவன் எல்லா விதமான சாதகங்களையும் விட்டுவிட்டு பகவானின் புனித நாமங்களை ஜபித்தும் எப்போதும் தியானித்தும் இருக்கலாம். ஆனால் அவன் முறையாக ஒரு வைஷ்ணவ குருவிடம் தீட்சை எடுக்க வேண்டிய தேவையில்லை என்று எண்ணி தீட்சை எதுவும் எடுக்காமல் தன் இஷ்ட தெய்வமான ஸ்ரீகிருஷ்ணரை தீவிரமாக வழிபட்டும் அவனுக்கு ஸ்ரீகிருஷ்ணர் கிடைக்க மாட்டார். அவன் பெறும் ஒரே ஒரு புண்ணியம் அவன் நரகத்துக்கு போக மாட்டான். அவன் முறையாக ஒரு குருவிடம் தீட்சை வாங்குவது வரை எந்த ஜென்மத்திலும் ஸ்ரீகிருஷ்ணரின் கமல பாதங்களை அடைய மாட்டான். அவன் செய்த பஜனைகளின் புண்ணியங்களால் தன் மறுபிறவியில் ஒரு தெய்வ நம்பிக்கை மிகுந்த குடும்பத்தில் பிறந்து பின்னர் சாது சங்கம், குரு பாதாஸ்ரயா அதன்பின் தீட்சாவையும் பெறுகிறான். அப்போது அவன் பக்தியில் மிகவும் நன்றாக முன்னேறுவான். இதுதான் ஒரே வழி. ஸ்ரீல ரகுநாத தாச கோஸ்வாமியும் இதை பற்றி தன் மனசிக்ஷா என்ற நூலில் எழுதியுள்ளார். குரௌ கோஷ்டே கோஷ்டாலயிஷு சுஜனே பூசுரகணே ஸ்வமந்த்ரே ஸ்ரீநாம்னி வ்ரஜநவயுவத்வந்த்வச்சரணே சதா தம்பம் ஹித்வா குரு ரதிம் அபூர்வாம் அதித்தரா மயே ஸ்வாந்தர் ப்ராத்தச்சது பீரபீயாசே த்ருத்தப்பதஹ.
ஓ என்னுடைய சகோதரனே, என்னுடைய முட்டாள் மனமே, நீ உன் கால்களை பிடித்துக்கொள். நான் உன்னிடம் தாழ்மையாக சில இனிய வார்த்தைகளை வணங்கி கூறுகிறேன். நீ தயவு செய்து உன் தற்பெருமையை விட்டுவிட்டு ஸ்ரீ குருதேவரிடமும் ஸ்ரீ பிரஜபூமியிடமும் பிரஜபூமியில் வாழும் பிரஜவாசிகளிடமும் வைஷ்ணவர்களிடமும் பிராமணர்களிடமும் என் தீக்ஷா மந்திரத்திடமும் பகவானின் புனித நாமங்களிடமும் நிரந்தரமாக எப்போதும் பேர் இளமையுடன் இருக்கும் பிரஜ தம்பதிகளான ஸ்ரீ ஸ்ரீ ராதா கிருஷ்ணர்களிடமும் இடைவிடாமல் தூய்மையான ரதியை சீக்கிரமாக வளர்ப்பாயாக. இதில் தீக்ஷா தேவையில்லை என்றால் ஏன் அவர் மந்த்ரா என்று கூறியிருக்கிறார்? அவர் ஏன் ஸ்ரீநாம்னி என்று கூறவில்லை? ஸ்வமந்த்ரா என்றால் என்ன? மந்திரத்திற்கும் ஹரிநாமத்திற்கும் சில வித்தியாசங்கள் உள்ளன. எனவேதான் அவர் தன் மனதிடம் நீ தற்பெருமையை விட்டறிந்து விட்டு அவர்கள் இருவரிடமும் தூய்மையான இதுவரைக்கும் நடந்திராத அளவுக்கு உறவை வளரச்சே புனித நாமத்தையும் மந்திரத்தையும் சரணமாகக் கொள். அப்படி என்றால் உன் வாழ்வு வெற்றியாகும் என்று கூறுகிறார். எனவே இங்கே ஒன்றல்ல இரண்டு பொருட்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. அவரது குருதேவர் அவருக்கு மந்த்ரா அதாவது தீக்ஷாவை கொடுத்துள்ளார். இப்போது தயவு செய்து இந்த அனைத்து விளக்கங்களையும் சேர்த்து நீங்களே சரிபார்த்து கொள்ளுங்கள். கௌரப்பிரமானந்தே.